கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வாழ்த்துகிறேன். சில மாதங்களுக்கு பிற்பாடு திரும்பமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் அவருடைய அன்பும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வாய்ப்பை தந்த போதகர் அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிற போதகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆண்டவருடைய வசனங்களை சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, நாம் சான்று பகரும் இறை மக்கள். கைனூரில் இறை மக்களின் சான்று என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சான்று பகரும் இறை மக்கள். எதற்கு சான்று? யாருக்கு சான்று? நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமறையிலே மிக அழகாக ஆதி திருச்சபையிலே கூறப்படுகின்ற ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் 8:4, சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பட்டணத்தின் பல்வேறு பகுதியிலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆங்காங்கு சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எதற்காக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய சுக வாழ்வுக்கும் அதே வேளையில் கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிவிக்கும் மக்களாக காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. வி ஆர் எ விட்னஸிங் கம்யூனிட்டி. இந்த உலகத்தில் எல்லா மக்களும் சமயத்தை தேடி கடவுள்களை தேடி போகிறவர்களெல்லாம் அவர்களுக்கு நன்மைக்காக எங்கு போனால் என்ன கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு போகிறார்கள். நாம் இங்கே வருவதெல்லாம் ஒருவேளை அதில் ஒரு பாகம் உண்மையாக இருந்தாலும், நாமும் ஜெபிக்க வருகிறோம், நமது வேண்டுதலை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் அதே வேளையில் நான் இங்கு வந்து புத்துணர்வு பெற்று திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு உலகத்திலே நான் சாட்சிகளாக போக அழைக்கப்பட்டவர்கள் என்கிறதை வேதத்திலே மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் திருமறை முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்கள், புதிய ஏற்பாட்டிலே புது இஸ்ரவேலராகிய நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்க நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஒரு அலுவலகத்திலே வேலை செய்கிறோம். அங்கே வேலை செய்யும் போது நமது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னா நம்மையும் பார்க்குறாங்க, இவர் எப்படி இருக்க போகிறாரு. நான் அந்த காலத்திலேருந்தே ஒரு பழக்கம், கிறிஸ்தவர்கள்னா என்ன பண்ண மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க என்கிற ஒரு எண்ணம். வாங்கிட்டேன்னு வச்சுட்டுங்களேன், உங்கள் சாட்சியும் போச்சு எல்லாம் போச்சு. நான் மதுராந்தத்திலே 1985 மதுரா 80s to 85 வரை அங்கே இருக்கும்போது, அப்போது தான் மோட்டர் பைக் ஓட்ட படித்தேன். ஒரு லைசன்ஸ் வாங்க வேணும்னு சொல்லி அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போனேன். அங்கே போனால் அங்கே அதை இஷ்யூ பண்ணுற ஆஃபீஸர் வந்து, அதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்குற ஆஃபீஸர் வந்து ஒரு கிறிஸ்தவர். நான் ஃபார்ச்சுனேட்லி நான் கேசை கூட போனேன், கேசை போட்டு போனேன். எனக்கு தெரியும் இந்த அலுவலர்கள்லாம் போனேன் நம்ம கிராஸ் பண்ணுவாங்கன்னு. போனபோது அவர் என்ன பண்ணுகிறார், எழுதிக்கொண்டே இருக்கிறார். வலது பக்கம் டிராயர் வந்து அவர் நேரே வருது, அதை மூடி இருக்குது. இடது பக்கம் டிராயரு திறந்துருக்குது. அதுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, அந்த புக்கோடு வச்சு கொடுக்குறாங்க, தொட்டு வெளில போயிடுது, இல்லைன்னா தூக்கி ஓரம் கட்டிடுறார். இது எவ்வளோ சாட்சின்னு பாருங்கள். இல்லை, நேற்றைக்கு கூட நான் தப்பிச்சிட்டேன். என்னுடைய மகள் திடீர்னு பெங்களூர்லேருந்து வந்தாள். அவளுக்கு இங்கே இந்த லைசன்ஸ், ஒரிஜினல் லைசன்ஸ் தான் கையில் வச்சுருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. நான் சொல்லவும் இல்லை, நான் மறந்துட்டேன். அவங்க எல்லா ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் கொண்டு வராமல் எல்லாம் அந்த செராக்ஸ் காப்பி கொண்டு வந்தாங்க. கரெக்டாக MCC பக்கத்தில் போலீஸ்காரர் நிறுத்திட்டார். நேர்த்தி ஓரமாக கூட்டிட்டு போகிறார். மருமன் சொல்கிறார், நீங்கள் இறங்க வேண்டாம் அங்கிள், நீங்கள் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்கிறார். எனக்கு மனசு கேட்கல, இறங்கினேன். இறங்கிட்டு நான் பார்த்தேன், இவர் நிச்சயமாக இவர் ஏதோ எதிர்பார்க்குறாரு சொல்லிவிட்டு நான் என் மருமனை விட்டேன். அப்புறம் கடைசியாக ஒரு அமௌண்ட் சொல்லி அப்படின்னு சொன்னேன், அமௌண்ட்டு கட்டணன்னா என்ன பண்ணணும், அதுக்கு பில்லு வேணும். அங்கே பில் போடுற இடத்துல நான் வரும்போது நான் முன்னால் ஊழியம் செய்த அந்த சர்ச்சில் உள்ள ஒருவர் தான் இன்ஸ்பெக்டர் மெயின் அந்த நிற்கிறது. என்ன பார்த்தேன், ஐயா தோத்துறேன் ஐயா. என்னையா? இல்லை நீங்கள் நிற்கிற பார்த்தேன் வந்தேன். என்ன ஏதாவது விசேஷமாக? இல்லை, இந்த மாதிரி என் மருமகன் வந்து ஒரிஜினல்ஸ் கொண்டு வரல, நானும் சொல்லலை. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அவன் ஃபைன் கட்டிட்டு போகிறோம். இல்லையா, நீங்கள் போங்கண்ணா. இல்லைன்னா நேற்றுக்கு 1000 ருபீஸ், 1000 ரூபா நிச்சயமாக கட்டிதாங்க. இன்றைக்கி உலகம் இப்படி தான் இருக்குது. யோசித்து பாருங்கள், நம்ம எல்லாம் வைக்கப்பட்டிருக்க இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், பணி செய்கிற இடத்துல எப்படி இருக்கோம். நான் எப்போவுமே என் உள்ளத்தில் நினைக்கிறதெல்லாம், ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதத்தை அவர் ஆசீர்வதித்து கொடுத்தா போதும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து கொடுத்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மையான அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கரம் நீட்டி தொட்டு நமக்கு ஆசை கொடுத்துட்டான்னா தட்ஸ் மோர் தென் இனஃப். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் யாரும் நம்ம நினைப்போம் பெண்கள் வாங்க மாட்டாங்கன்னு. இப்போ பெண்களே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அளவுக்கு மேலே வாங்க, ஆண்களை விட அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களுக்கு கொஞ்சம் லிமிட்டட் ஆசை இருக்கும், பெண்களுக்கு என்ன அந்த கொஞ்சம் நகை ஆசை நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. சொத்து சுதந்திரம் மேலே ரொம்ப ஆசை இருக்கும். இப்போ அவங்க நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களை யாரையும் சொல்லலை, தயவுசெய்து தப்பாக வச்சுட்டாங்க, அப்படி அலுவலகங்களில் வேலை செய்கிறீங்க, உங்களை யாரையும் நான் சொல்லலை. இன்றைக்கு பத்திரிகைகளே வருகிறது, அதாவது சில பேர்களை கேட்கும்போது நமக்கு அச்சமாக இருக்கிறது, கிறிஸ்தவர்களாக இப்படி செய்கிறார்கள். என கருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு இடத்துல ஆண்டவர் அமர்த்துகிறார், ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அந்த இடத்துல எத்தனை தான் தீமைகள் சூழ்ந்திருந்தாலும் நீங்களும் தானே அந்த இடத்துல ஒரு உப்பாக ஒளியாக இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ரோட்டில் போய் நின்று பிரசங்கம் பண்ண முடியாது, இல்லை யாராவது ரோட்டில் போய் பிரசங்கம் போய் பார்க்குறீங்களா? நாங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது இதே 100 மார்க்கில்னு பகிரங்கமாக கத்துவோம், பாவிகளேன்னு சொல்லுவோம், மனந்திரும்புங்கள் சொல்லுவோம். இன்றைக்கி சொல்ல முடியுமா? கல்லெடுத்து அடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு எப்படி சாட்சி பகிர்வது? இன்றைக்கு நமது செயல்கள் மூலமாகத்தான், நம்முடைய வார்த்தைகள், அதாவது ஒருவருக்கொருவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் மூலமாய், நமது செயல்கள் மூலமாய்த்தான் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். ஆகவே நீங்களும் நானும் இந்த தானியலை போல, நான் 4 பகுதியிலிருந்தும் போக விரும்பவில்லை, ஏன்னா பெரிய போர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் அங்கே இருக்கு. நான் ஒரே ஒருவரை எடுத்து நான் உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த தானியலையும் நண்பர்களையும் நாம் பார்க்கும்போது அங்கே அவர்களை காணப்படுகின்ற விசேஷித்த தன்மைகள், அந்த சாட்சியின் வாழ்வுக்கு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதலாவது அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்பட்டது. பரிசுத்த வாழ்வில் உறுதியாக இருந்தார்கள். காணப்பட்டது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த வாழ்வே தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி உறுதியாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், 1 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது அவர்களுக்கு ராஜ போஜனம் கொடுப்பதற்கு சொல்லுகிறார்கள், ராஜா கட்டளையிடுகிறார். இவர்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன், இவர்களுக்கு மேலான பொறுப்புகளை கொடுக்க, இவர்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கணும், நல்ல திடகாத்திரமான சரீரம் வேண்டும், இவர்களுக்கு நல்ல மூளை வேலை செய்யணும், அதுக்கு தகுந்த ராஜ போஜனத்தை கொடுங்கள் சொல்லி கட்டளையிடுகிறார். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்த போஜனத்தை கொடுக்கிற இடத்துல போய் அவங்க அந்த கெஞ்சறது மாதிரி தான் இருக்கு, ஐயா எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் சாதாரண ஆகாரம் கொடுங்க என்று சொல்லி கேட்கிறார்கள். அங்கே நாம் பார்க்கும்போது அவருடைய கண்களிலே அவர்களுக்கு என்ன கிடைச்சதான்? தயவு கிடைத்தது. அந்த அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறோடைய கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகவே அவர்கள் கேட்ட ஆகாரத்தை கொடுத்தார்கள், அதைத்தான் உண்டார்கள். ராஜபோஜனத்தை உண்ணவில்லை. ஆனால் அந்த ராஜபோஜனத்தை உண்ணுகிறவர்களையும் இவர்களையும் பரிசோதித்து பார்க்கும்போது இவர்கள் எத்தனையோ மடங்கு அவர்களை விட புத்திசாலிகளாக இருந்தார்கள், ஞானமுள்ளவர்களாக இருந்தார்கள், திடகாத்திரமாக இருந்தார்கள். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே அவர்கள் பரிசுத்த வாழ்வில் உறுதியாக இருக்க அவர்கள் திட்டமிட்டு நாங்கள் இப்படித்தான் இருப்போம், இப்படித்தான் வாழ்வோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாயிருந்து ஜீவனுள்ள ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்தார்கள். தே பிகேம் த நியூ கிரியேஷன். பழைய ஏற்பாட்டில் இந்த நியூ கிரியேஷன் என்கிற பதம் வராவிட்டாலும் இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரு புது படைப்பாக அந்த இடத்திலே தோற்றத்தை கொடுக்கிறார்கள். புது படைப்பாக வாழுகிறார்கள், வாழ்ந்து காட்டினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் தூய பவுலடியார் மிக அழகாக 2 கொரிந்தியர் 5:17 சொல்லும்போது, இஃப் எனி மேன் பி இன் கிரைஸ்ட் இஸ் எ நியூ கிரியேஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கான். நீங்களும் தானோ ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், புதிய படைப்பு. சாதாரணமாக பிறந்து விட்டோம் மனிதனாக, ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றி இன்றைக்கு நாம் புதிய படைப்பாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம், இந்த பரிசுத்த வாழ்விலே நான் உறுதியாக இருக்குவேன் சொல்லி ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறோமா? என்னுடைய பணியில், என்னுடைய குடும்ப வாழ்வில், என்னுடைய பிள்ளைகளோடு உள்ள உறவில் நான் சாட்சியாக இருக்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி ஏதாவது முயற்சிகளை எடுத்திருக்கிறோமா? முயற்சி எடுக்கலைன்னா ஒன்றும் நடக்காது, எல்லாம் எதுவுமே தானாக வராது. தயவுசெய்து மனதில் வச்சுடுங்க, எதுவுமே தானாக வராது. நான் ஒரு நூல் வாசித்து கொண்டிருக்கிறேன், அந்த நூலில் அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நான்மன் நீ என்கிறவர் ஒரு அழகான புத்தகத்தை எழுதுகிறார், பாசிட்டிவ் திங்கிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் காலையில் எழும்பினவுடனே ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், இந்த நாள் கொடுத்த நீர் கொடுத்த நாள், This is the day that the Lord has given. ஆண்டவரே படுக்கையில் எழும்புறதுக்கு முன்னே, படுக்கையில் எழும்புறதுக்கு முன்னே சொல்லணுமா? சொல்ல சொல்றாரு. நீ படுக்கையிலிருந்து எழுப்பதற்கு முன் ஆண்டவரே நான் கண் முழித்து விட்டேன், இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறீ, இது கர்த்த நீர் தந்த நாள், இதிலே நான் உன்னுடைய பிள்ளையாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு வாழும்போது நிச்சயமாக நீங்களும் தானும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் எந்த இடத்துல வைக்கப்பட்டாலும் சரி, குடும்ப வாழ்விலே, தனி வாழ்விலே, சமுதாய வாழ்விலே, பணியாற்றுகின்ற இடங்களிலே நிச்சயமாக நீங்களும் தானும் ஆண்டவருக்கு சாட்சி பகிர்கின்ற மக்களாக காணப்பட முடியும். ரெண்டாவது, இந்த தானியுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அவர் ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்தார், தங்கள் நோக்கத்தில் உறுதியாக இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வைராக்கியமான மக்கள். இப்போ கூட கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லாம் நிறைய இடங்களில் இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. முதல்ல அமெரிக்கா போயிடுச்சு, அப்புறம் மற்ற நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சு, இப்போ கல்ஃப் நாட்டுக்கும் அங்கே ஆக்சுவலாக இது பண்ண மாட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இவங்க எல்லாம் அனுமதிக்க மாட்டார்களே, ஏன் எப்படி அனுபவிக்கிறாங்க? அப்போ எனக்கு ஒரு சொன்னார், இப்போ பண ஆசை வந்துருச்சு எல்லாருக்கும், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, ஆனால் ஒன்று மாத்திரம் அவங்க செய்கிறாங்க, என்ன தெரியுமா? நீ எந்த கோயில் வேணால் கட்டிக்கோ, ஆனால் ஒரு சிலை உள்ளே வரக்கூடாது. ஏன்னா அதில் ரொம்ப பர்டிகுலராக அவங்க இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க. நீ என்ன மாதிரி ஆனாலும் கட்டிக்கோ, ஆனால் ஒரு சிலையும் உள்ளே வரக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் அப்படிதமாகத்தானதா அதுக்கு, அதாவது பல இடங்களில் அவர் விழுந்திருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லவில்லை, விழுந்திருக்கிறார்கள், திரும்ப எழும்பியிருக்காங்க, திரும்ப விழுந்திருக்காங்க, அப்படிலாம் இருந்திருக்கு. ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அது, முதலாவது கட்டளை தான், என்னையின்றி உனக்கு வேறே தேவன், ஆகவே சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்லி உறுதியாக இருந்தார்கள். இங்கேயும் நீங்கள் வாசிக்கிட்ட 3வது அதிகாரத்தை நான் பார்க்கும்போது, அங்கே சிலைகளை வைத்து இவர்களே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அங்கே சிலைகளை வைத்து வணங்க சொல்லுகிறார்கள். அவர்கள் வணங்கவில்லை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்கவில்லை. வணங்காமல் என்ன செய்கிறார்கள்? நெருப்பிலே போட வேண்டும், அதான் கட்டளை, இவர்களை நெருப்பிலே போட வேண்டும், அக்னியிலே போடப்பட வேண்டும். அது என்ன செய்கிறாங்களா, 7 மடங்கு, சாதாரண அக்னி இல்லை, 7 மடங்கு அதிகமான அக்னி. அது சொல்கிறாங்க, கூட்டிட்டு போனவங்களே செத்துட்டாங்க, இவங்களை தூக்கி போட்டாச்சு. ராஜா பார்த்துட்டு என்ன சொல்கிறார், வாசிக்கிட்ட பார்த்து நம்ம கேட்டோம், என்ன சொல்கிறாரு, நாம் 3 பேரை இல்லவா போட்டோம், அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேரை போட்டோம், 4 பேராய் உலாவி கொண்டிருக்கிறார்களே, வஸ்திரம் வேகல்ல, உடம்பு கருகல்ல, ஒன்றும் ஆகலை, 3 பேரைத்தான் அனுப்புகிறோம், 4 பேர் உலாவி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை வாசிக்கும் போது என் உள்ளெல்லாம் பூரித்து மகிழும். என்ன தெரியுமா, நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்கினி சூளைக்குள்ளே யார் இறங்கினது? ஆண்டவர் இறங்கியிருக்கு. அதனால தான் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் காரில் மை ப்ரெசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூன்னு எழுதுகிறாங்கள. தப்பு இல்லை, அதை உண்மையாகவே நம்பினீங்கன்னா எழுதுறது தப்பு இல்லை. கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன் செல்லுகிறது. அந்த அக்கினி சூளைக்குள்ளே ஆண்டவர் முதலாவது இறங்கி விட்டார். என்ன, என் மக்கள் இவர்கள், என்னையன்றி வேற யாரும் வணங்காதவர்கள், இவர்களை காப்பாற்றுவது என்னுடைய வேலை. இன்றைக்கு அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்மை எத்தீங்கு அணுகாது. உலகத்திலே சில கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் உண்டு, அது யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் எத்தீங்கு நம்மை வந்து அணுகாது, ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் அந்த அஷூரன்ஸை தான் ஆண்டவர் நமக்கு தர, அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நான் உன்னோடு கூட இருக்கேன், நீ கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. இது தானியேலின் தேவன் சொல்லுகிற வார்த்தை. தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் காத்த தேவன் இன்றைக்கு நமக்கு அதை சொல்லுகிறார், உறுதிப்படுத்துகின்றார், ஞாபகப்படுத்துகின்றார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிறதை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலங்களிலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வாக்கு மாறாதவர். அந்த ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் மூலமாக செய்வார். ஆகவே பெரிய தீர்மானங்கள் எடுக்கும்போது மாத்திரம் ஆண்டவரை கூப்பிடுவர்களாக மாத்திரமல்ல, சிறு சிறு தீர்மானங்களை எடுக்கும்போது கூட ஆண்டவரே இதிலே உடைய வழிநடத்தல் வேண்டும், உடைய ஆலோசனை வேண்டும், இதை செய்வதற்கு உடைய பலன் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்கிறதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அவர் பரிசுத்த வாழ்விலே உறுதியாக இருந்தார்கள், தங்கள் நோக்கத்தில் அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். மூன்றாவது நாம் பார்க்கும்போது அவர்கள் ஜபத்திலே உறுதியாயிருந்தார்கள். ஆறாவது அதிகாரத்துக்கு வரும்போது அதை நாம் பார்க்கணும். தானியேல் ஜபத்திலே உறுதி. இப்போ நம்ம எல்லாரும் கூட ஜபம் பண்ணுறோம், ஆனால் ஆண்டவர் இதை செய்வார் என்கிற உறுதியோடு ஜபிக்கிறோமா, அந்த நம்பிக்கையோடு ஜபிக்கிறோமா? நான் ஜபிக்கிறேன், அவர் கேட்டால் கேட்கட்டும், கேட்கட்டும் பரவாயில்ல. அதாவது ஜபிக்கும்போது நமக்கு இருக்க வேண்டிய காரியம் ஆண்டவர் செய்வார். ஆனால் அந்த ஜபத்தில் மூன்று பதில்கள் உண்டு, அதை இங்கே மறந்துட வேண்டாம், சரியா? ஏன்னா நான் அவர் உறுதியாக செய்வார் என்று சொல்லும்போது மூன்று காரியங்கள் அதில் அடங்கியிருக்குது. ஒன்று, ஜபம் பண்ண உடனே இம்மீடியட்டாக அந்த ஜபம் கேட்கப்படும், சரியா? சில ஜபங்கள் கொஞ்சம் தாமதமாக இல்லை, ஹியாஸ் இஸ் ஓன் டைம். ஆண்டவரிடத்தில் இந்த டைமில் தான் நீ கொடுக்கணும்னு சொல்ல முடியாது, ஆண்டவர் அவருடைய நேரத்திலே நமக்கு தருவார், அதன் அதன் காலத்தில் மிக அழகாக எல்லாம் செய்வார். சில ஜபங்களுக்கு ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டார், நோ, எந்த பதிலுமே இருக்காது. அப்போ ஜபிக்கும்போது இந்த மூன்று காரியங்களையும் மனதை வச்சு ஜபிக்க வேண்டும். ஆண்டவர் சித்தமானால் உடனடியாக ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். ஒருவேளை இப்பொழுது தேவையில்லை, ஒரு ஆறு மாதம் பொறுத்து தேவையானால் ஆறு மாதம் பொறுத்து எனக்கு கொடுப்பார். ஒருவேளை அது எனக்கு தேவையே இல்லை என்றால் அவர் கொடுக்க. உதாரணத்து ஒரு சின்ன உதாரணத்துங்களேன், உங்கள் ஏழு வயசு பையன், எனக்கு எல்லாரும் ஓட்டிட்டு போகிற மாதிரி ஒரு கார் வேணும், நானும் ரோட்டில் ஓடணும்னா நீங்கள் வாங்கி குடிப்பீங்களா? உங்களுக்கு வசதி இருக்குது, அளவுக்கு மேலே வசதி இருக்குது, கா ஒரு காரனை நாலு கார் கூட வாங்குகிற அளவுக்கு வசதி இருக்குது. ஆனால் நீங்கள் ஏழு வயசு குழந்தைக்கு உங்களை நேசிக்கிறதுனால நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? நான் முந்தா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், இந்த பூ வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, என் பழைய சபையார் என்னை மனசில் வச்சு என்னை கூப்பிட்டாங்க, நான் போயிருந்தேன். அப்போது அங்கே ரெண்டு வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க, அந்த பிள்ளைகளை சின்னதுலேருந்து என்ன தான் அங்கே அவங்க மத்தியில் ஊழியம் செய்தேன், அதனால் பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளேன்னு தெரியும். ஒருத்தி நல்ல ஆர்கன் போடுவா, இன்னொரு பையன் வயலின் போடுவானா, நல்லா படிக்கிறாங்க. அப்போ நான், நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, இது ரகசியம் என்னன்னு கேட்டேன். சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, டுவெல்த்து முடிக்கிறதிலும் கையில் ஒரு நாளைக்கு கூட செல்ஃபோன் நான் பார்க்கக்கூடாது. செல்ஃபோன் அங்கங்கே இருக்கும், எங்கள் செல்ஃபோன் அங்கே யூஸ் பண்ண இருக்கும், ஆனால் டுவெல்த்து முடிக்கிறது வரையிலும் செல்ஃபோன் உங்கள் கையில் நான் பார்க்கவே கூடாது. ஏதாவது பேசணும்னா நாங்கள் பேசிட்டு உங்கள் கையில் கொடுப்போம், பேசிட்டு என் கையில் கொடுத்தோம். எங்கள் அப்பா அம்மா அந்த சின்னவன் சொல்கிறான் என்னட்ட மெதுவாக வந்து, எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் கேப் இருந்து உட்காந்து நான் பேசியிருந்தேன் பிள்ளைகள்கிட்ட. எப்படி பாருங்கள் பிள்ளைகளை ஒரு ஒரு திட்டவட்டமாக வளர்க்குறாங்க. முதல் கதைக்கு போமா? 7 வயசு பிள்ளை கார் வாங்கி கேட்டான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே வாங்கி கொடுத்துருவீங்களா? ஓட்டுப்பா ரோட்டில், வேளச்சேரி ரோட்டில் ஓட்டுவான்ட்டு வாங்கி கொடுத்துருவீங்களா? ஆனால் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை மனசில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்பா இல்லைன்னா அம்மா, நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. அவன் டுவெல்த்து முடித்து கல்லூரி முடித்து நல்ல ஒரு வேலையில் ஏறின உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அவனுக்கு லைசன்ஸ் வாங்க வேண்டிய வயது வந்துவிட்டது, 18 வயசு 20 வயசு தாண்டி. அப்போது உங்களுக்கு வசதி இருந்தேன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கார் வாங்கி கொடுப்பீங்க இல்லை? ஸோ டிலே இல்லை, அதாவது உடனடியாக சில காரியங்கள் செய்ய முடியும், டிலே பண்ணி கூட செய்வாங்க, இல்லை என்றும் சொல்வார்கள். நான் கூட ஜெபித்த எத்தனையோ ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல. 25 வருஷம் 30 வருஷம் ஜெபித்த ஜெபங்களுக்கு கூட இன்னும் பதில் கிடைக்கல. அந்த இங்கே ஜெபத்தை விட்டுடா நான் சொல்லலை, ஆனால் இல்லை என்று சொல்லும்போது ஒருவேளை நாம் அமைதியாக இருப்பது நல்லது. ஆக இந்த ஜெபிக்கும்போது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம், உடனடியாகவும் கிடைக்கலாம், தாமதித்தும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற பதில்தான், விடைதான், சரியா? ஆகவே இந்த தானியேல் ஜபத்திலே உறுதியாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 6வது அதிகாரத்திலே மிக அழகாக நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன, ஒரே ஒரு வசனம் நாம் கூட்டு பார்க்கும்போது, அந்த 12வது வசனத்தில் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக் அது 3வது அதிகாரம் 6வது அதிகாரத்துக்கு வருவோம். 6வது அதிகாரம் 10வது வசனம், தானியோலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்படுது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க என்ன எப்படி செய்தான், அதாவது அவன் தான் முன் செய்து வந்தபடி, அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கும்போது, தன்னுடைய சொந்த தேசத்திலே இருக்கும்போது அவன் எப்படி செய்து வந்தானோ அதே மாதிரி அவன் என்ன செய்ய, அவன் அங்கே தான் முன் செய்தபடியே தினமும் வெண் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காரப்பட்டிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு உண்டு இல்லையா, ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம். ஜெப நேரங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம், இதை நாம் நம்ப வேண்டும். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜெபம் நமக்கு வெற்றியை கொடுக்கும், ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தானியேலின் ஜெபத்துக்கு ஆண்டவர் கேட்டாரா? அங்கே என்ன பனிஷ்மெண்ட்டு, பொற்சிலையை வணங்காதவர்களை எங்கே பண்ணோம், சிங்க கவியிலே போட வேண்டும். அதுவும் எப்படி, தானியலை போடும்போது சில நாட்கள் அந்த சிங்கத்துக்கு எந்த ஆகாரமும் கொடுக்காம இவன் உள்ளே போட்ட உடனே இவனை சாப்பிட்றணும், அந்த அளவுக்கு அதுக்கு பசியாக இருக்க ஒரு சிங்கமாக இருக்கணும் அது. அங்கே போட்டுட்டு அதை வாசிக்கும் நம்ம கண்ணிலே தெரியாமலே நம்ம கண்ணீர் வரும். ராஜா அந்த 16வது வசனம், ராஜா தானியலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். அவருக்கு நம்பிக்கை இருக்கு பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். தப்பு வைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபத்துகள் நமக்கு வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், டாக்டர்கள் கூட கைவிடலாம், ஆனால் நம்மை தப்பு வைக்க வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறத மறந்து விடக்கூடாது. ஏன்னா டோட்டலி டிபெண்டிங் அப்பான் டாக்டர்ஸ் ஆர் உலக சார்ந்து அல்ல, நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவர் என்கிறதை இந்த இடத்துல மிக அழகாக நாம் பார்க்கிறோம். அதை நாம் நம்ப வேண்டும். அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் அங்கே இருக்கு, 16, 18, 21 நிறைய வசனங்கள் அங்கே இருக்கிறது, அங்கே நாம் பார்க்கிறோம். என கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருக்கு உகந்த மக்களாக தானியேலை போன்று ஜபத்திலே உறுதியாயிருக்க நாம் முற்பட வேண்டும். முயற்சி எடுக்காவிட்டால் நடக்காது. ஆகவே நாம் முற்படும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு சிறு குறிப்பை சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். தானியேல் ஆண்டவரின் வல்லமைக்கு சான்றாக மாறுகிறார். ஆண்டவருடைய வல்லம் நிறைந்த கரத்துக்கு அவர் சான்றாக மாறுகின்றதை அங்கே பார்க்கிறான். அங்கே சிங்க கவியிலே இருக்கிறான். மறுநாள் காலையிலே ராஜா வந்து பார்க்கிறார். அவர் தூரத்திலே நின்று கொண்டு சோர்ந்து போய் கண்ணீரோடு அவர் நோக்கி கூப்பிடுகிறார். சிங்கங்கள், அதாவது அவர் கூப்பிடும்போது அவர் சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை, அதாவது 22வது வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்யவில்லை என்றார். அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக தன்னை நிரூபித்தபடியினாலே தன்னை அந்த அரண்மனையிலே, அந்த தேசத்திலே, ஒரு அந்நிய தேசத்திலே தான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதை நிரூபித்தபடியினாலே ஆண்டவர் அதை அவன் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தி காட்டுகின்றார். நீ என்னுடைய பிள்ளை, உன்னை காக்க வேண்டிய என்னுடைய கடமை, நான் அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அதை செய்கின்றார் என்று சொன்னா பார்க்கிறோம். அந்த ராஜா என்ன செய்கிறார்? அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் ஒரு கையோ ஒரு விரலோ ஒரு முகத்தில் ஒரு அடியோ எதுவும் கிடையாது. ஒரு சேதமும் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம நாரையும் ஒரு சேதமும் இல்லாமல் அவருடைய சிட்டையின் கீழே மறைத்து நமக்கு அவர் புயலிடமாக அடைக்கலமாக நம்மை பாதுகாத்து வருகிறார். இதை எண்ணி எண்ணி நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும். நம்மளே ஒன்றுமில்லை. இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும்போது இன்றைக்கு நாம் நிர்மூலமாக நாம் இந்த உலகத்திலே இன்றைக்கு இவ்வளவு ஜீவன் சுகம் பலத்தோடு இருப்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஆகவே எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 26, 27 வசனத்தை நான் பார்க்கும்போது என் ராஜ்யத்தின் ஆலயைக்குள் எங்கும் உள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். தானியேல் வணங்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் கோல்டன் வேர்ட்ஸில், ஒவ்வொரு கன்ஃபஷனும் அந்த ராஜா சொல்லுகிற ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு பொன்னினால் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் இல்லையா? ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், தானியேல் ஆராதிக்கின்ற தேவன், அவன் ஜெபித்த தேவன், அவன் வணங்குகின்ற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று சொல்லி திட்டவட்டமாக அங்கே கூறிவிட்டு சொல்லுகிறார். தானியேலை சிங்கங்கள் கபிக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். அதை எழுதிவை என்று சொல்கிறார். இன்றைக்கும் தானியேல் நமக்கு முன்பாக ஒரு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு அருமையான ஒரு நீக்ரோ வாலிபன் அதாவது அந்த நாட்டில் எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு 2 வருஷம் 3 வருஷமாவது மிலிட்ரியில் வேலை செய்யணும். இந்த அம்மாவுக்கு ஒரே பையன்தான், குடும்பத்தில் வேறு யாருமே இல்லை. இவன் மிலிட்ரியில் போனோம், போகும்போது அந்த அம்மா போகாமல் இருக்க முடியாது. ஆகவே போகும்போது அவனிடத்துல ஒரு புதிய ஏற்பாடை கையில் கொடுத்து, ஏன்னா பெரிய பைபிள் வச்சுருந்தா பார்ப்பாங்க மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பைபிள், ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட். இப்போ ரொம்ப க்யூட்டாக வந்திருக்குது நியூ டெஸ்ட்மெண்ட் புக்கெல்லாம், இவ்வளோ கனந்தான் இருக்கும். அவன்கிட்ட கொடுத்து நீ டெய்லி இந்த பைபிளை வாசிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்லி அம்மா அனுப்புகிறாங்க. அவன் போகிறான், எப்பெல்லாம் அவனுக்கு டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் அவன் வந்து பைபிள் எடுத்து வாசித்து, குறிப்பாக சில அந்த தத்துவங்கள் நிறைந்த பாகங்களை, என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது, இந்த காரியங்களை அவன் கவனமாக வைத்து படித்து அதன்படி அவன் வாழ்ந்து கொண்டே இருந்தான். ஒரு சமயத்தில் இதை அவருடைய ஹையர் அதாரிட்டி அஃபிஷியல்ஸ் பார்த்துட்டாங்க. ஏன்னா மிலிட்ரியில் வந்து நீ போன பிற்பாடு அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அவங்க சட்டம். இவனுக்கு வேறு வழியே இல்லை, அம்மாவும் சொல்லிட்டாங்க எனக்கும் இப்போ நல்லா இருக்குது, நான் நல்லா எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கு, வேலை எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் இதுக்கு டைம் கிடைக்கும் போது தான் அவனுடைய பணி நேரத்தில் அவன் அதை செய்கிறான். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வேலைக்கு போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. வேலைக்கு போகும்போது பைபிள் எடுத்து ரொம்ப நல்ல கிறிஸ்தவம் மாதிரி வாசிட்டுவாங்க. அது நல்ல கிறிஸ்தவம் கிடையாது. வேலை ஸ்தலத்தில் பைபிள் கையில் வேணால் வச்சுடுங்க, அங்கே போய் உட்காந்துட்டு பைபிளை வாசிக்கிறது நல்ல கிறிஸ்தவனுடைய பண்பு அல்ல. அவங்க வீட்டில் உட்காந்து தியானிக்கணும் வாசிக்கணும். அதுக்குன்னு இவன் டைம்ஸ் பேரில் கிடைக்கும்போது, என்ன அவங்களுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தான் வேலை இருக்கும், மற்ற டைமில் தான் அவன் வாசிக்கிறான் ஜெபிக்கிறான். இது ஆனால் அவனுக்கு போய் யாருக்கு போய் போட்டு கொடுத்துட்டாங்க. இவனை பப்ளிக்காக பரேடில் அவனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த ஹையர் அஃபிஷியல் கொண்டு வந்து நிறுத்துறாரு. நிறுத்திட்டு நீ இப்போ சொல்லணும் பகிரங்கமாக, டைம் கிடைச்சாலும் சரி அதாவது எந்த நேரத்துலையும் நீ பைபிளை வாசிக்கக்கூடாது, எந்த நேரத்தில் ஒன்றை முழங்கால பார்க்கக்கூடாது. அப்போ இவர் சொல்லிட்டாரு, நான் எந்த வேலையிலும் குறைவைக்கவில்லை, ஒரு வேலையும் செய்யாமல் இல்லை, நான் வீணாக செலவு செய்கின்ற நேரத்திலே தான் வேதத்தை வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன், தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்க. அவங்க கேட்கல. அவன் அந்த உங்களுக்கு தெரியும் துப்பாக்கியுடைய பின்பகுதி ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல, அதை வைத்து அவனை இடிக்கிறார்கள். அவன் முடியல, அவனால் தாங்க முடியல, அவன் கீழே விழுறான். திரும்ப திரும்ப அவனை அடிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், நோ ஐ கெனாட், நான் அதை செய்ய முடியாது, என்னுடைய பணியிலே நான் எந்த அளவுக்கும் குறை வைக்கவில்லை, எனக்கு கிடைக்கிற ஸ்பேர் டைம்ல தான் நான் பண்ணுறேன் அவ்வளோதான். அப்போது கடைசியாக அவனால் பேசவே முடியல, ரொம்ப நொந்து போய் படுத்து கிடக்கிறான். அப்போ கேட்குறாங்க, டூ யூ ஹாவ் ஸ்ட்ரெங்க், எனி மோர் ஸ்ட்ரெங்க் டு கெட் பீட்டிங், உனக்கு இன்னும் அடி வாங்குவதற்கு உதவி வாங்குறவனுக்கு பலம் இருக்கான்னு கேட்டாங்களா. சொன்னார், ரொம்ப பொலைட்டாக அவர் முகத்தை பார்த்து ரொம்ப டச்சிங்காக சொன்னார். என்ன சொன்னார், ஐ மே நாட் ஹாவ் ஸ்ட்ரெங்க் டு கெட் ஒன் மோர் பீட்டிங், பட் ஐ ஹாவ் ஸ்ட்ரெங்க் டு ஃபர்கிவ் யுவர் சின்ஸ். ஒருவேளை இன்னொரு அடி வாங்கினால் நான் செத்து விடுவேன், எனக்கு தாங்க பலன் இல்லை, ஆனால் எனக்கு பலன் ஒன்று கொண்டு தான், ஒன்றே ஒரு பலன் தான் இருக்கு. என்ன, நீ இப்படி அநியாயமாய் செய்கிறாயே, இதை மன்னிக்க, உனக்கு மன்னிக்க எனக்கு பலன் இருக்கிறது. அந்த பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளோ சிறப்பான ஒரு சான்று பாருங்க. அவன் உயிரையும் துச்சமாக நினைத்தான். ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வுதான் மேலாது. இந்த திருச்சபை, நாம் காண்கின்ற திருச்சபைகள், என் சொந்த பில்டிங்கை நான் சொல்லலை, நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் ரத்தத்தின் மேல் கட்டப்பட்டிருக்க திருச்சபை, நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் தங்கள் உயிரை கொடுத்து, தெரியும் உங்களுக்கு எங்கள் தேர்ப்பு போன்றவர்கள் கூழ், அதாவது தொப்பியிலே கூளை வாங்கி குடித்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தவர்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். ஆகவே நீங்களும் நானும் இதை மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, நமது முன்னாள் பேராயர் பிஷப் நியூபெகின் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்திரேயா மேல்நிலை பள்ளியின் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் வருவதற்கே அவரே தான் காரணமாக இருந்தார். அவர் ஒரு நாள் அந்த பகுதியில் மிஷினரியாக இருக்கும்போது அந்த ஸ்கூலை போய் பார்க்க போனார். அந்த ஸ்கூலை போய் பார்க்க போகும்போது, ஏன்னா நம்ம பள்ளிக்கூடங்களில் அந்த காலத்தில் வந்து எல்லா கிறிஸ்தவர்களை போட முடியல, டீச்சர்ஸை கிடைக்காது, ஸோ சில மற்ற சமயத்தை சேர்ந்தவங்க, ஒரு மற்ற சமயத்தை சேர்ந்த ஒரு ஒரு டீச்சர், ஒரு உபாத்தியாயர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு மாணவனை அழைத்து, நீ மேலே போய் நின்று, இவர் கரெக்டாக நிற்கிறார் பாரு, இவர் தலை மேலே யூரின் பாஸ் பண்ண சொன்னார். யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட சாக்ரிஃபைசஸ் எல்லாம் பண்ணி திருச்சபையை விசுவாசத்திலே கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த விசுவாசத்தின் மேல் தான் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எப்படியோ வாழ்ந்தால் போதாது. இந்த தானியேலுக்கும் ஷாத்ராக் மேஷாக் ஆபித் நோக்கம் இருந்தது போல ஒரு நோக்கம், நான் பரிசுத்தத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், நோக்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், நான் ஜபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வல்லமையிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்வோம் என்றால் தான் நாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முடியும், இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இதை மனதிலே கொண்டவர்களாக இந்த நாளிலும் நாம் திருவிருந்துக்கு திருமேஜேண்டே வரும்போது, எனக்காக அவர் மரித்தார், ஆண்டவர் மரித்தார், எனக்காக மரித்தார், நான் அவருக்காக இதுவரையும் எதுவும் செய்யவில்லை, இனியாகிலும் அதை செய்ய வேண்டும் என்ற மக்களை ஆண்டவர் பக்கமாக கொண்டு வருகின்ற அந்த பணியிலே, சான்றுபகரும் அந்த ஊழியத்திலே நீங்களும் நான் ஈடுபடுவோம் எனால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபியை தந்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்போம். உங்களையும் என்னையும் மீட்பதற்காக சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இந்த உண்மையை அறிந்த அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னதாக தங்களையே அர்ப்பணித்து சேவை செய்தபடியினாலே, சான்று பகிர்ந்ததினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைமுறைக்கு நீங்களும் நானும் சாட்சி பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை மறந்துவிடக்கூடாது. இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு, ஒருவேளை வட இந்தியாவுக்கு போகாவிட்டால் பரவாயில்ல, மற்ற நாடுகளுக்கு நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணாவிட்டால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் மினிமம் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்காவது ஏதாவது விதத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமைக்கு சாட்சி பகிர்கின்ற மக்களாய் வாழ முற்படுவோமா? இன்றைக்கு ஒரு அர்ப்பணம் செய்வோமா? என்னை ஜீவலியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை, நான் வாழ்கின்ற அந்த ஸ்ட்ரீட்டில், அந்த பகுதியில், நான் பணியாற்றுகின்ற இடங்களில் உமக்கு ஒரு உண்மையுள்ள மகனாக மகளாக நான் வாழ்வேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? அப்படி செய்வோமென்றால் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதித்து சகல ஆவிக்குரிய நன்மைகளையும் சரீரத்துக்கு நன்மைகளையும் தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மை வைப்பார். ஆபிரகாமை அழைக்கும் போது அப்படித்தான் அழைத்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக அநேகரை ஆசீர்வதிப்பேன், உலகத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம் மூலமாகவும் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, தர்மியான வேளையில், இந்த அமைதலான நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக உடைய கடைசி துள்ளி இரத்தம் வரையிலும் சிந்தினீர், எங்களுக்காக மரித்தீர், ஆனால் வெற்றி வேந்தராக உயிர்த்தெழுந்து நீங்கள் உலகமெங்கும் போய் என்னை குறித்து சொல்லுங்கள் என்று சொன்னீரே, என்னை குறித்து சாட்சி பகருங்கள் என்று சொன்னீரே, அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் வல்லமையும் தார். நாங்கள் எங்களை உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம், உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்து நல்ல பிதாவே. ஆமாம்.